கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் மனுஷிக உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஜீசஸ், ரீப்ரிண்ட் நம்பர் 5085, பேஜ் நம்பர் 263. கிறிஸ்தனுடைய பலி, தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி கிரைஸ்ட். யோர்தானில் நமது கர்த்தர் மரண பரியந்தம் தம்மை அர்ப்பணம் பண்ணினார். அதாவது அவர் ஞானஸ்நானம் முழுகுதல் பெற்றுக்கொண்டார். அவர், இது முதற்கொண்டு நான் என் சித்தம் செய்வதில்லை, பிதாவே உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே என்னுடைய சித்தமாக இருக்கும், நான் செய்யும்படிக்கு நீர் விரும்பும் எதையும் நான் செய்திடுவேன், திவ்ய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் செய்யும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகிறவைகளை செய்ய தவறுவது பாவமாயிருக்கும் என்பதினால் அக்காரியங்களை செய்வது மாத்திரமல்லாமல் புஸ்தக சுருளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் நான் செய்திடுவேன். நான் என் ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் உமது சித்தத்தை கண்டு கொள்ளவும் அதை செய்யவும் தக்கதாக நீர் உம்முடைய வழி நடத்துதல்கள் மற்றும் உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக என்னை நடத்தியருளும் என்றார். இது அவர் ஏதோ உலகத்தின் கைகளில் ஜீவனை கொடுத்து விடுகிற காரியமாய் இருக்கவில்லை. ஏனெனில் அவர் தம்மையே தேவனுக்கு கொடுக்கின்றவராய் காணப்படுகின்றார். அவர் மரணத்தை சந்திப்பதற்கும் மற்றும் தம் ஜீவனை கொடுப்பதும் தான் பிதாவின் சித்தமாக இருக்கும் பட்சத்தில் ஜீவனை கொடுத்து விடுவதற்கும் அவர் தேவனுக்கு தம்மை அர்ப்பணம் பண்ணின போது ஆயத்தமாகவே காணப்பட்டார். 40வது சங்கீதம் 7 மற்றும் 8 வசனங்கள், எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம். அவரது அர்ப்பணத்தை தொடர்ந்து அவர் தமது ஊழியத்தினை துவக்கினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியத்தில் அவர் மென்மேலும் முன்னேறுகையில் அவர் புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருந்த அனைத்திற்கும் தம்மை ஒப்பு கொடுத்தவர் ஆனார். அவரது இருதயத்தின் வார்த்தைகளானது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனம் மற்றும் தம்மை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்த விஷயத்தில் பின்வருமாறு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:18-19 வசனத்தில், அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே பாலஸ்தீனியா மற்றும் சுற்றிலும் உள்ள திரளான ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று சொல்லப்படும் அளவுக்கு அவர் தமது ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்தவரானார். அவர் தமது பலனை திரும்பவும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதையும் தமக்கென்று அவர் வைத்து கொள்ளவில்லை. மாறாக பிதாவின் சித்தம் இன்னது என்று தாம் புரிந்திருப்பவைகளுக்கு கீழ்ப்படுகிறதில் தமது ஜீவனை தினந்தோறும் கொடுத்து வந்தவராய் காணப்பட்டார். ஆகையால் தேவனுக்கு பிரியமானவைகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அதாவது அவர் செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்பினவைகள் யாவற்றையும், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கின்றவற்றையும் கூட அவர் செய்து கொண்டு வந்தவராய் இருந்தார். முடிந்தது. சிலுவையில் நமது கர்த்தர் முடிந்தது என்று சத்தமிட்டு கூறினார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றிவிட்டார். அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம், ஏசாயா 53:12-10 வசனங்கள், பிதாவின் ஏற்பாடுகளுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் தம்முடைய ஜீவன் தம்மிடமிருந்தே எடுக்கப்படுவதற்கு அவர் அனுமதித்தார். இக்காரியங்கள் அனைத்தும் நிழலில் முன்னரே சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நாளில், ஒரு குறிப்பிட்ட மாதத்தில், பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் நேரடியான கட்டளையாகவோ அல்லது நிழலாகவோ காணப்படுபவைகளில் அடங்கும் அனைத்தும் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்று நமது கர்த்தர் அடையாளம் கண்டு கொண்டார். ஏதோ தமக்கு விருப்பம் அற்றிருக்கும் காரியங்களை மனுஷர்கள் தமக்கு நடப்பித்தது போன்று மனுஷர்கள் தம்மிடமிருந்து தம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். 40வது சங்கீதம் 8வது வசனம் என்று அவர் உண்மையாகவே சொல்லியிருந்தார். மற்றும் அவர் தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்திருந்தபடியால் அவர்கள் அவரை கொலை செய்யும்படிக்கு அவர் அவர்களை அனுமதித்தார். தம்முடைய ஜீவனானது அநீதியான விதத்தில் எடுக்கப்படுகின்றது என்று நமது கர்த்தர் உணர்ந்து கொண்டார். அவர் எதிர்க்கவில்லை, மாறாக இது நடைபெறும்படிக்கு அனுமதித்தார். தாம் எதிர்த்து போராடுவதில்லை என்றும் எவற்றையெல்லாம் தாம் நிறைவேற்றும்படிக்கு பிதாவால் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாரோ அவற்றையெல்லாம் தாம் செய்வார் என்றும் அவர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு தரம் அர்ப்பணம் பண்ணின பிறகு அதிலிருந்து அவரால் பின்வாங்கிடக்கூடுமோ? இல்லை, ஏனெனில் பிதாவின் சித்தம் என தெய்வீக வழி நடத்துதலானது சுட்டி காட்டிடும் எதற்கும் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கின்றார். அவர் ஓர் உறுதியான ஒப்பந்தத்திற்குள் பிரவேசித்திருக்கின்றார். மற்றும் இதன் கீழ் அவர் தேவனுடைய சித்தத்திற்கு உண்மையாய் காணப்படும்படிக்கு தம்மை கடமைக்குட்படுத்தி இருக்கின்றார். மற்றும் இந்த உண்மையுள்ள கீழ்ப்படுதலின் காரணமாக திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்திடும் மகா மேன்மையான மகா பலனை நமது கர்த்தருக்கு தேவன் கொடுப்பார் என தேவனும் தம்மை கடமைக்குட்படுத்தி இருக்கின்றார். அந்த ஒப்பந்தத்திற்கான வாக்குறுதி என பரிசுத்த ஆவியினை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். மனுஷிக ஜீவ உரிமைகள் நமது கர்த்தருக்கு சொந்தமானவை. ஒன்றை கொடுத்து இன்னொன்றை மாற்றிக்கொள்வது என்பதற்கும் மற்றும் வெகுமானம் அருளுதல் என்பதற்கும் இடையே மிகுந்த வித்தியாசம் காணப்படுகின்றது. எக்ஸ்சேஞ்ச் என்பது சம மதிப்புள்ள ஏதோ ஒன்றிற்காக சம மதிப்புள்ள ஏதோ ஒன்றை விட்டு கொடுப்பதை குறிக்கின்றதா இருக்கின்றது. ரிவார்டு என்பது தகுதியின் பொருட்டு ஏதோ ஒன்று அருளப்படுவதை குறிக்கின்றதா இருக்கும். அருளும் விஷயத்தில் ரிவார்டு என்ற வார்த்தையானது எந்த கடமையையும் சுட்டி காட்டுகிறதில்லை. வெகுமானம் ரிவார்டு அருளுபவர் தனது சுயாதீனத்தின்படி முற்றிலும் செயல்படுபவராயிருப்பார். பிதாவிற்கும் நமது கர்த்தருக்கும் இடையிலாக பண்ணப்பட்ட ஏற்பாட்டில் பூமிக்குரிய ஜீவனுக்கான நமது கர்த்தருடைய உரிமையானது சம்பந்தப்படுகிறதில்லை. ஏனெனில் மனிதனாக அவருக்கு இருக்கும் ஜீவனுக்கு மாற்றாக ஜீவனுக்கான உயர்தளத்தில் அவருக்கு ஜீவன் கொடுப்பதாக பிதா ஒப்பந்தம் பண்ணிடவில்லை. ஒருவேளை இப்படியாகத்தான் காரியம் இருந்திருக்குமானால் மனுஷ ஜாதியில் எவருக்கேனும் சபைக்கோ அல்லது மனுகுலத்தின் உலகத்திற்கோ கொடுத்திடுவதற்கு அவர் எதையும் பெற்றிராதவராயிருந்திருப்பார். மாறாக தமது குமாரனுடைய மரண பரியந்தமான கீழ்ப்படிதலுக்காய் தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் மற்றும் அதிகாரங்களுக்கும் மேலாக அவரை உயர்த்துவதன் வாயிலாக நமது கர்த்தருக்கு பிதா பலனளிக்கவிருந்தார். பூமிக்குரிய உரிமைகளானது ரீப்ரிண்ட் நம்பர் 5086 பேஜ் நம்பர் 263 இன்னமும் நமது கர்த்தருக்கு உரியவையே. அவர் மனுஷீக ஜீவனை மனுகுலத்திற்கு கொடுக்கப் போகின்றார் என்ற உண்மையானது அந்த பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமையினை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதற்கு சான்று பகர்கின்றது. நமது கர்த்தர் இயேசு வெறுமனே தம்முடைய ஜீவனை ஒப்படைத்துவிட ஒப்புக்கொண்டார் என்று நாம் புரிந்து கொள்கிறதில்லை. யெகோவா தேவன் மீதான அவரது அன்பும் யெகோவா தேவனிடத்திலான அவரது நம்பிக்கையும் மிகவும் அதிகமாயிருந்தபடியால் மனுகுலத்தின் ஆசீர்வாதத்திற்கான பிதாவின் திட்டத்தை நடந்தேற்றுவதில் தாம் என்ன விலை கொடுக்க வேண்டி இருப்பினும் அத்திட்டத்தை நடந்தேற்றுவதில் அவர் ஆவலாயிருந்தார். அர்ப்பணிப்பின் போது அவரது நிலைப்பாட்டினை, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்ற வேத வாக்கிய வார்த்தைகளானது தெரிவிக்கின்றதாயிருக்கின்றது. இந்த வலியுறுத்தலானது எந்த மட்டிலுமான தேவ சித்தத்தை உள்ளடக்கினது. புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருக்கும் அனைத்தையும் செய்யும்படிக்கு நான் ஆயத்தமாய் வருகிறேன் என்றார். தேவனுடைய பிரமாணத்தினை தம்முடைய இருதயத்தில் எழுத பெற்றவராக மாத்திரம் அவர் வராமல் இன்னுமாக புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் செய்யும்படிக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டவைகளை இயேசுவினால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் தம்மை அர்ப்பணம் பண்ணின தருணத்தின் போது புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருப்பவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கவில்லை என்று நாம் தாராளமாய் நம்பலாம். புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருப்பவைகள் பழைய ஏற்பாட்டினுடைய நிழல்களிலும் அடையாளங்களிலும் எழுதப்பட்டிருப்பவைகள் யூதர்களால் மாத்திரமே புரிந்து கொள்ளப்பட்டவை ஆகும். இவைகளில் அநேகவற்றை சந்தேகத்திற்கிடமின்றி நமது கர்த்தர் தம்முடைய ஞானஸ்நானத்திற்கு முன்பே முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் நிழல்களில் தேவனுடைய சித்தமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் என்று நமது கர்த்தர் கூறியிருக்கின்றார். ஆனால் அத்தருணத்தின் போது எவ்வளவு காரியங்கள் சம்பந்தப்பட்டுள்ளது என்று அவர் அறிந்திருந்தார் என யாரால் சொல்லக்கூடும்? அவரது ஞானஸ்நானத்திற்கு முன்பு வரை, அதாவது ஞானஸ்நானத்தின் போது மேலான காரியங்கள் அவருக்கு திறக்கப்பட்டு அவருக்கு தெரியப்படுத்தப்படுவதற்கு முன்பு வரை அவர் அறியாதவராயிருந்தார். இந்த பிரகாசிப்பித்தலை தொடர்ந்து அவர் கற்றுக்கொள்வதற்கும் அவைகளை தியானிப்பதற்கும் வேண்டி வனாந்தரத்திற்கு போனார். தேவனுடைய சித்தத்திற்கு தவிர மற்றபடி அனைத்திற்கும் அறிந்திருந்தார். தம்மை குறித்து புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருப்பவைகள் அனைத்தையும் குறித்து இயேசு தம்முடைய அர்ப்பணிப்பிற்கு முன்னதாக அறியவில்லை என்ற போதிலும் அவரது அர்ப்பணம் முழுமையானதாகவே காணப்பட்டது. தேவனுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக அவர் தமது முழு ஜீவியத்தையும் சமர்ப்பித்திருந்தார். அவரது சொந்த சித்தமானது மரித்து போயிருந்தது. பிற்பாடு ஒரு குற்றவாளி என தாம் உண்மையில் மரிப்பதையும் தமது உடன்படிக்கையானது குறிக்கின்றது என்று உணர்ந்து கொண்டார். இயேசுவின் மனுஷீக ஜீவ உரிமைகளானது மரணத்தில் இழக்கப்படவில்லை என்ற உண்மையின் காரணமாக அல்லது சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மையின் காரணமாக அவரது உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் மனுஷீக ஜீவ உரிமைகளை பெற்றிருந்தாரா என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. எபிரேயர் 1:2. இதுவும் மற்ற அநேகம் பாடப்பொருள்களை போன்று வெவ்வேறு சிந்தனைகள் மற்றும் கருத்துகள் கொடுக்கப்படுவதற்கு ஏதுவானவை ஆகும். மனுஷீக ஜீவனுக்கான மற்றும் சகல பூமிக்குரிய காரியங்களுக்கான உரிமையினை நமது கர்த்தர் உடையவராய் காணப்பட்டார். இந்த ஜீவன் மற்றும் அதன் சகல ஆசீர்வாதங்களுக்கான இந்த உரிமையினை ஆதாம் கீழ்ப்படியாமையின் காரணமாக இழந்து போயிருந்தார். ஆனால் கீழ்ப்படுதலின் காரணமாக இயேசு அதை பாதுகாத்து கொண்டார் மற்றும் இழந்து போகும் அபாயம் முற்றிலும் அற்ற நிலையில் அதை வைத்திருந்தார். ஆகையால் ஒருவேளை யாரேனும் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக அவரது உரிமைகளிடமிருந்து அவரை அறுப்புண்டு போக பண்ணினாலும் இந்த அறுப்புண்டு போக பண்ணுதலானது அவருக்கு இருந்த உரிமைகள் எதையும் இழந்து போய்விட செய்யவில்லை. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், சட்டபூர்வமாக நமது கர்த்தரிடமிருந்து அவரது ஜீவ உரிமைகளை எப்படி ஒருவரால் பறிமுதல் செய்திட முடியும் என்று எங்களால் காண முடியவில்லை. எங்களுடைய புரிந்து கொள்ளுதலின்படி விழுந்து போன மனுஷர்கள் அடங்கின மதவெறி கொண்ட ஒரு கூட்டத்தாரினால் இயேசுவானவர் அவரது ஜீவனிடமிருந்தும் அது சம்பந்தப்பட்ட உரிமைகள் அனைத்திடமிருந்தும் துண்டிக்கப்பட்டார். ஆனால் அவர்களது செயல்பாடுகளானது ரீப்ரின் நம்பர் 5086 பேஜ் நம்பர் 264 அவருக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணமானது அருளின எந்த உரிமைகளையும் அழித்து போட முடியவில்லை. ஆகையால் தேவன் அவரை மரணத்திலிருந்து உயிர்த்தெழப் பண்ணி மேலான சுபாவத்தையும் அது தொடர்புடைய அருமையான குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களையும் அவருக்கு வெகுமானமாக அருளின போது இந்த உயர்த்தப்படுதலானது அவருக்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுத்திட்டதும் அவரால் இழந்து போகப்படாததும் அல்லது பறிகொடுக்கப்படாததுமான அந்த உரிமைகள் விஷயத்தில் தலையிடுகிறதில்லை. அவருக்கு சொந்தமான ஜீவனை அவரிடமிருந்து எடுக்கத்தக்கதாக அவர் மனுஷர்களுக்கு அனுமதி மாத்திரம் வழங்கினார். இப்படியாக அவருடையதாக காணப்படும் அவருடைய உரிமைகளிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். எப்படி நமது கர்த்தர் மனுகுலத்தின் தந்தையானார்? இப்படியாக நமது கர்த்தர் அந்த உரிமைகளை இழந்து போகாதவராகவும் அதை பறிகொடுக்காதவராகவும் காணப்படுவதினால் மரணம் வரையிலுமான இவரது கீழ்ப்படுதலின் காரணமாக இவரை தேவன் உயர்வாய் உயர்த்தின போது அப்போது அவர் சொந்தமாய் பெற்றிருந்தவைகள் மத்தியில் மனுஷீக ஜீவனுக்கான இந்த உரிமையும் அடங்கியிருந்தது. பிதா அவருக்கு மற்றவையெல்லாம் அருளி இருந்த போதும் அந்த உரிமை அவருக்கு இன்னமும் சொந்தமானதே ஆகும். மனுஷீக ஜீவனுக்கான இந்த உரிமையினை அவர் சொத்தாக, அதாவது ஏதோ பெற்றுக்கொண்ட அன்பளிப்பாக இல்லாமல் சட்டபூர்வமாக தம்முடையதாக வைத்திருப்பதின் காரணமாகவே அவர் ஜீவன் அளிப்பவராக கூறப்படுகின்றார். 1000 வருட யுகத்தின் போது திவ்ய வாக்குதத்தத்தின் நிறைவேறுதலாக நமது கர்த்தர் மனுகுலத்திற்கு பூரண மனுஷீக சுபாவத்திற்கு நேரான திரும்புதலை அருளுவார். இதை செய்கையில் பிதா தமக்கு கொடுத்த ஏதோ ஒன்றினை அவர் கொடுப்பவராயிராமல் மாறாக அவர் ஒரு விசேஷித்த விதத்தில் தம்முடைய சொந்த நாமத்திலேயே செயல்படுபவராய் காணப்படுவார். நித்திய ஜீவனுக்கான இந்த உரிமையினை அவர் ஒருவேளை பெற்றிருக்கவில்லை எனில் அவரை ஜீவன் அளிப்பவர் என்று கூறிட முடியாது. ஆனால் மனுஷீக ஜீவனுக்கான இந்த உரிமையினை அவர் பெற்றிருக்கின்றபடியால் அவர் தம்முடைய 1000 வருட ஆளுகையின் போது அதை கொடுத்து விடுவார். 1000 வருடங்கள் முடிந்த பிற்பாடு நமது கர்த்தர் ஜீவன் அளிப்பவராக காணப்படுவதில்லை. அவர் தூதர்களுக்கோ மனுகுலம் அல்லாதவர்களுக்கோ ஜீவன் அளிப்பவராக காணப்பட முடியாது. ஏனெனில் அவரது உரிமையானது பூரண மனித ஜீவிக்கான உரிமையாக மாத்திரம் காணப்பட்டது. பொதுவான மனுகுலத்திற்கு அவர் கொடுக்க விரும்புபவைகளைத்தான் இப்போது சபைக்கு சாற்றுகின்றார். அதாவது அவரோடு கூட பலியின் வேலையிலும் எதிர்காலத்தில் அவரது மகிமையான வேலையிலும் பங்கடையத்தக்கதாக நம்மை அனுமதிக்கத்தக்கதாக நமக்கு சாற்றுகின்றார் அல்லது கடனாய் கொடுக்கின்றார். மனுஷீக ஜீவனுக்கான உரிமையானது மனுகுலத்திற்கான நமது கர்த்தருடைய தனிப்பட்ட அன்பளிப்பாகும். நியாயப்பிரமாணத்திற்கு தாம் கீழ்ப்படிந்ததன் காரணமாய் ஏற்கனவே தமக்குரியதாகின தம்முடைய பூமிக்குரிய சுபாவம் மற்றும் பூமிக்குரிய ஜீவ உரிமைகள் விஷயத்தில் எப்படி சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என நமது கர்த்தர் ஏதேனும் கூடுதலான அதிகாரத்தை அடைய முடியும் என்று எங்களால் காண இயலவில்லை. சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என அவர் நித்திய காலமும் பிதாவின் பிரதிநிதியாய் இருப்பார். அவர் உன்னதமானவருடைய வலது பாரிசத்தின் இடத்தை எடுத்துக்கொள்வார். ஏற்ற காலத்தில் முழங்கால் யாவும் அவருக்கு முடங்கிடும் மற்றும் தூதர்களும் கூட அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள். இவைகள் அனைத்தும் பிதா வாக்களித்த வெகுமானத்தின் ஒரு பாகம் என நமது கர்த்தருக்கு கடந்து வந்ததாய் இருக்கின்றது. ஆனால் ஆதாமினால் தொலைத்து போடப்பட்ட அனைத்தையும் திரும்ப கொடுத்தல் எனும் இந்த ஒரு குறிப்பிட்ட அம்சமானது அவரது பெரும் தியாகத்தினால் அவரால் சம்பாதிக்கப்பட்டு மனுகுலத்திற்கு கடந்து வரும் அவரது சொந்த அன்பளிப்பாய் காணப்படுகின்றது. அதாவது அவர் தம்முடைய பூமிக்குரிய ஜீவனை கொடுத்து வைத்து விட்டபோது இதன் அடிப்படையிலேயே புதிய சுபாவத்தையும் மற்றும் மனுகுலத்தின் சார்பாக திரும்ப கொடுத்தலில் பயன்படுத்தப்பட போகும் அந்த பூமிக்குரிய ஜீவனை ஆளும் உரிமையையும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். ஒருவேளை அவர் ஏற்கனவே அந்த ஜீவனை பிரயோகித்திருப்பாரானால் மற்றும் உண்மையிலேயே அதை கை நெகிழ விட்டிருப்பாரானால் அவரால் மனுகுலத்திற்கு எப்படி விசேஷமாக எதையேனும் நிறைவேற்றிட முடியும் என்று எங்களால் காண முடியவில்லை. ஆனால் கொடுப்பதற்கென்று அவர் பூமிக்குரிய உரிமைகள் மற்றும் ஸ்லாக்கியங்கள் எனும் இச்சொத்தினை பெற்றிருக்கின்றபடியால் 1000 வருட ஆளுகையின் போது கொடுத்துவிடும் வேலை நடைபெறும். மேலும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததன் காரணமாக தாம் பெற்றுக்கொண்டது எதுவோ அதையே அவர் கொடுத்து விடுபவராய் இருப்பார். லேவே ராகமம் 18:5. பலி என்ற வார்த்தைக்கு காணப்படும் வேத வாக்கிய பயன்பாட்டின்படியான அர்த்தம். பலி என்ற வார்த்தையானது பல்வேறு கோணங்களில் பயன்படுத்தப்படலாம். ஒரு விலங்கானது ஏதோ ஒரு இரக்கமான காரணத்திற்காக அல்லது நோக்கத்திற்காக கொல்லப்பட்டால் அதுவும் அது குறிப்பாக ஒருவேளை திவ்ய ஏற்பாட்டிற்கு இசைவாக நடைபெற்றதாக இருக்கும் பட்சத்தில் அது சொல்லப்படலாம். ஆனால் வெறுமனே ஒரு விலங்கு கொல்லப்படுவது என்பது பலியாகாது. பலியாக்கப்படாமலேயே ஒரு நாயானது கொல்லப்படலாம். ஆனால் ஒருவேளை அறிவியல் சோதனை ஒன்றிற்காக நாயினுடைய ஜீவனானது கையளிக்கப்படுகிறது என்றால் அறிவியலுக்காக அது பலி செலுத்தப்பட்டுள்ளது என்று நாம் சொல்லலாம். இந்த கண்ணோட்டத்திலிருந்து நாம் பலியின் காரியத்தினை கண்ணோக்க வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்டுள்ள தேவனுடைய ஜனங்களின் ஜீவியங்களானது ஒரு நோக்கத்திற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அர்ப்பணிப்பின் போது நமது சரீரங்களை நாம் ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய ஜீவியங்களை, நம்முடைய மனித சரீரங்களை மற்றும் நமக்குரிய அனைத்தையும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்றோம். எனினும் இந்த பலியானது சில விசேஷித்த விதத்தில் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட தேவன் விடுகிறதில்லை. சிலர் கர்த்தருடைய சத்தியத்திற்கு ஊழியம் புரிவதில் தங்கள் ஜீவியங்களை செலவழிப்பதுண்டு. மற்றும் அவர்கள் ஏதோ தொழுமரத்தில் மரித்ததற்கு ஒப்பாக பலியானதாகவும் சொல்லப்படலாம். என் ஜீவியம் முழுவதும் உமது கரத்தில் இருக்கின்றது, உமக்கு பிரியமானபடி அதை பயன்படுத்திடும் என்று நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகின்றோம். அது சந்தோஷம் அல்லது வலி நிறைந்ததாகவும் தியாகமாக பலியாக அல்லது இன்பம் நிறைந்ததாகவும் இருப்பினும் இது விஷயத்தில் எங்கள் சொந்த சித்தங்களை நாங்கள் கையளித்துவிட்டு என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவர்களுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:38 என்று சொன்ன இயேசுவை போன்று ஆகுகின்றோம். நாம் எதை பலி செலுத்துகின்றோம்? இயேசுவின் பலியானது யோர்தானில் ஏறெடுக்கப்பட்டது, ஆனால் அது கல்வாரியில் நிறைவடைந்தது. அவரது அர்ப்பணிப்பானது முழுமையானதாயிருந்தது. காளை கொல்லப்படுகிற காரியமானது இயேசு தம்முடைய சித்தத்தை கையளித்த போது அவர் செய்ததை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அதுபோலவே நம் விஷயத்தில் காணப்படும். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுகையில் நாம் நமது சித்தங்களை பலி செலுத்துகிற விதத்தில் மரித்தவர்கள் ஆகுகின்றோம். ஆனால் பலி செலுத்தப்பட்ட அந்த சித்தத்தை கர்த்தர் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் என்பது அவருடைய காரியமாய் இருக்கின்றது. நாம் அதை, அதாவது நம்மிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தையானது சம்பூர்ணமாய் வாசம் செய்யத்தக்கதாக நாம் அதை கையளித்து விடுகின்றோம். நம்முடைய சித்தங்களை கையளித்து விடுவது என்பது இறுதியில் நம்முடைய ஜீவியங்களையும் நாம் கையளித்து விடுவதற்கு நம்மை நடத்திடும் என்பதை நாம் அறிந்திருந்த போதிலும் நம்முடைய சொந்த சித்தங்களுக்கடுத்த உரிமைகளை நாம் என்றென்றுமாக விட்டு பிரிந்து விடுகின்றோம். எனினும் நம்முடைய ஜீவனை பலியிடும் வேலையை நாம் செய்கிறதில்லை. நம்முடைய சொந்த உரிமைகளை விட்டு பிரியும் விஷயத்தில் நாம் எதையும் செய்கிறதில்லை. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராகும்போது அவர் நம்மை பொறுப்பேற்று கொள்கின்றார். நம்முடைய சித்தங்களை நாம் கையளித்தது முதற்கொண்டே நம்முடைய சரீரங்களானது அவரது சரீரமாக கருதப்படுகின்றது. இவ்விஷயத்தில் நாம் நமது சித்தங்களை கையளிக்க மாத்திரம் செய்து அனைத்தையும் அவர் செய்யத்தக்கதாக விட்டுவிடுகின்றோம். அவர் பலியிடும் வேலையை பார்த்து கொள்கின்றார். ஏனெனில் அவரே பிரதான ஆசாரியனாய் இருக்கின்றாரே ஒழிய நாம் அல்ல. இதுபோலவே மாபெரும் பலனானது கர்த்தருடைய கரங்களிலேயே காணப்படுகின்றது. சுவிசேஷ யுகத்தின் போது அவர் தம்முடைய புண்ணியத்தினை சபைக்கு தரிப்பிக்கின்றார், சாற்றுகின்றார். பலியிடும் வேலையினை அவர் நிறைவேற்றி முடிக்கையில் தம்முடையதென்று அவர் அழைத்திடும் இந்த மாபெரும் பலியின் புண்ணியத்தினை உலகத்திற்கான புதிய உடன்படிக்கையினை முத்திரிக்கத்தக்கதாக பயன்படுத்துவார். ஆனால் பலியிடும் பணியில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அவை அனைத்தையும் நமக்காக பரிந்து பேசுபவரிடத்தில் நாம் விட்டுவிடுகின்றோம். புதிய சிருஷ்டிதான் சரீரத்திற்கு எஜமானனாக அல்லது அதிகாரியாக நிச்சயமாய் காணப்படுகின்றது. மற்றும் இப்படியாகத்தான் கர்த்தரும் ஏற்பாடு பண்ணியுள்ளார். புது சிருஷ்டிகளென நம்முடைய சரீரத்தை வைத்து நிறைவேற்றும்படிக்கு நாம் ஒரு வேலையை பெற்றிருக்கின்றோம். நமது கர்த்தர் நம்மை அவரது ஊழியக்காரர்களென ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரது உக்ரானக்காரர்களென நம்முடைய தாளந்துகள் அனைத்தையும் பயன்படுத்திட வேண்டும். இந்த விதத்திலேயே சரீரமானது மரணம் வரையிலும் புது சிருஷ்டியினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படும். ஜீவ உரிமைகள் சபைக்கு சாற்ற மாத்திரமே படுகின்றது. நமது கர்த்தருடைய நிலைமையிலிருந்து நம்முடைய நிலைமையானது வேறுபடுகின்றது. முதலாவதாக நம்மிடத்தில் பூமிக்குரிய ஜீவ உரிமைகள் ஏதும் இல்லை. ஆகையால் கொடுத்து விடுவதற்கென்று நாம் எதையும் பெற்றிருக்கவில்லை. நாம் அதை ஆதாமினுடைய பாவத்தின் காரணமாக இழந்திருக்கின்றோம். ஆனால் ஒருவேளை நாம் கர்த்தருடைய சீஷர்கள் ஆகுவோமானால் அனைத்தையும் அவரிடத்திற்கு கையளித்து விட்டு அவர் நமக்கு சாற்றிடுவதற்கு விருப்பமாயிருக்கின்ற புண்ணியத்தினை ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கான மகா பரிந்து பேசுபவர் நம்மை அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என கருதி அவரது பாடுகளில் பங்கெடுப்பதற்கு நம்மை அனுமதிப்பார். அவர் தம்முடைய புண்ணியத்தினை நமக்கு சாற்றும் போது அனைத்து உரிமைகளும் கடந்து வந்தது. தமது அங்கங்களுக்குரியதான உரிமைகளையும் அவர்களுக்கு வரும் பூமிக்குரிய உரிமை கடுத்த ஸ்லாக்கியங்களையும் அவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். உலகத்திற்கென்று எதிர்காலத்தில் இந்த உரிமைகளை நமது கர்த்தர் பயன்படுத்துவதற்கான அவசியம் ஏற்படுகையில் அப்படி செய்ய அவர் முற்றிலும் ஆற்றல் உடையவராகவும் மற்றும் வல்லமை உடையவராகவும் காணப்படுவார். அவர் திவ்யம் ரீப்ரிண்ட் நம்பர் 5086 பேஜ் நம்பர் 265 பிரமாணத்தினை ஒருபோதும் மீறாததினால் தமது பூமிக்குரிய உரிமைகளை பயன்படுத்துவதற்கும் அது தொடர்பாக கட்டளையிடுவதற்கும் அவர் முழு உரிமையுடையவராய் இருப்பார். இந்த தமது பூமிக்குரிய உரிமைகளை அவர் ஃபார்ஃபெய்ட் பறிகொடுக்கவில்லை, இழந்து போகவில்லை. மாறாக மனு குலத்தினுடைய எதிர்கால ஜீவன் தொடர்புடைய விஷயத்தில் மனு குலத்தின் தந்தை என தாம் அழைக்கப்படத்தக்கதாக உலகத்திற்கு ஜீவன் கொடு கொடுப்பதற்கு வேண்டி தாம் இந்த உரிமைகளை மறுபடியுமாக பயன்படுத்திட வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுதலில் அந்த உரிமைகளை அவர் கொடுத்து வைத்து விட்டார். தம்மையே பலி செலுத்தும்படியாக கிறிஸ்து வந்ததாக வேத வாக்கியங்களில் எங்குமே சொல்லப்படவில்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார் என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. பிதா அவருக்கென்று ஆயத்தம் பண்ணி ஊற்றின பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திடாமல் அடி மண்டி மட்டும் அதை பருகினார். அந்த ஜீவன் கொஞ்ச காலம் அல்லது நீண்ட காலம் காணப்படுவது பிதாவின் விருப்பமாக இருப்பினும், எப்படி இருப்பினும் மரண பரியந்தமுமான அந்த சித்தத்திற்கான அவரது கீழ்ப்படிதலுக்காய் அவர் பலனை பெற்று கொண்டார். அவர் அனைத்தையும் பிதாவின் கரங்களில் கொடுத்து விட்டார். இது ஒரு பலியாகும், ஏனெனில் அவரது ஜீவனை பயன்படுத்துவதற்கான உரிமை அவரிடத்தில் காணப்பட்டது. ஆனால் அவரது பிதாவின் சித்தத்திற்கான அவரது கீழ்ப்படிதலானது பலிக்கு நேராய் வழி நடத்தினதாய் இருக்கின்றது. இதற்கே அவர் பலனை பெற்று கொண்டார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.